ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் விதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. அப்போ சப்த பிரமாணம் பார்த்துருக்கோம். சப்த பிரமாணத்துல ஆப்த வாக்கியம் சப்தம். ஆப்தஸ்து யதாத்தவக்தா வாக்கியம் பத சமூக யதா காமானிய சுக்லாம் தண்டயதி. சக்தம் பதம் அஸ்பதா அஸ்மாத் அயம் அர்த்தோ போத்தவ்ய இதி ஈஸ்வர சங்கேதா சக்தி அப்படின்னு பார்த்தோம். ஆப்தர் தான், ஆப்த வச்சனம் தான் இங்க சப்த பிரமாணம். ஆப்த வச்சன ஒரு சப்த பிரமாணம். அப்ப வந்து இன்னொரு சப்த பிரமாணம் என்ன பிரமாணம்? சப்தத்துல ரெண்டு பிரமாணம், ஒண்ணு வந்து லௌகிக்கம் வைதிகம்னு சொல்லிட்டு பின்னாடி வரும். இப்போ ஒண்ணு வந்து ஆப்தர் லௌகிக்க வாக்கியத்துக்கு, வேதம் தான் வைதிகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாக்கியம் பத சமூக. வாக்கியம் என்னது? பத சமூகம், சொற்களுடைய கூட்டம். அந்த சொற்களுடைய கூட்டம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்ன, பொருள் புறம்படியா இருக்கணும். ஒண்ணு இன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு சம்பந்தம் உடையதா இருக்கணும். அதனால தான் ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. யதா காம் ஆணைய சுக்லாம் தண்டை நீதி. காம் ஆணைய மாடை கொண்டு வா, வெள்ளை கம்பினால். ஒரு பொருள் கொடும்படியாக என்ன கொண்டு வரணும்? மாடு கொண்டு வரணும். எதனால கொண்டு வரணும்? வெள்ளை கம்பினால கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு பொருள் கொடும்படியா இருக்கு. சக்தம் பதம், சக்தி உள்ளது பதம். சக்தம் பதம்னு சொல்லி சொன்னா ஒரு சக்தி உள்ளது பதம். என்ன மாதிரி சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சொல்லுனால இந்த பொருளை குறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி எதுல இருக்கோ அதுதான் பதம். சரி, அடுத்தது இந்த சக்தியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சக்திய சம்பந்தம்னு சொல்லி சொன்னது அஸ்மாத் பதா அயே மத்த போதவியா இது ஈஸ்வர சங்கேதா சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு லட்சணான்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கு. ஈஸ்வர சங்கேத அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ஈஸ்வர சங்கேதம் தான் வந்து சக்தின்னு சொல்லியிருக்கு. அந்த சக்தி அதாவது இந்த சொல்லுக்கும் இந்த பொருளுக்கும் இதுதான் சம்பந்தம் அப்படிங்கிற அந்த சக்திய சம்பந்தம், அதுக்கு பேர் லட்சணா அப்படின்னு பேரு. லட்சணாங்கிறது லட்சணம், சக்திய சம்பந்தம். அது ரெண்டு வகை, ஒன்னு வந்து கௌணி, இன்னொன்று முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. கௌணம்னு சொல்லி சொல்றது வந்து சாதாரணமா நாம பார்க்கறது, அதாவது லோகத்துல சொல்லுவாங்கல்ல, மேடை சிரிக்கிறது, சிம்மம் சிங்கம் போல பையன், புலிக்குட்டிடா அப்படிமா. அப்படின்னா பையனை புலிக்குட்டின்னு நான் சொல்றோம் அப்படி அர்த்தம் இல்ல. புலிங்கிறது அங்க வந்து புலி மாதிரி புலி அப்படின்னு அர்த்தம், ஒரு இவா அர்த்தத்துல சொல்றது. அப்ப அங்க இடத்த அந்த இடத்துல என்ன அர்த்தம் ஆகுது? கௌணி, கௌணி லட்சணம் அது, இவ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது முக்கியம், அது மூணு வகையாகும். சுத்தம் முக்கியம்னா சுத்தம்னு சொல்லி சொல்றது, கௌணம்னா இன்னொன்னு முக்கியம், அந்த முக்கியத்தை சுத்தம்னு சொல்லி சொல்லுவாங்க, சுத்த லட்சணம் அப்படிமா. அந்த சுத்த லட்சணம் மூணு வகையாகுது. என்னது? ஜகத் அஜகத், ஜஹத் அஜகத் அப்படின்னு மூணு லட்சணம். இந்த ஜஹத் அஜகத் ஜஹத் அஜகத் லட்சணம், இந்த மூணு லட்சணத்தை தான் வந்து வேதாந்தத்துல நம்ம விசாரம் பண்ணிருக்கோம். வேதாந்தத்திலயும் பார்ப்போம் இதேதான். எல்லா இடத்தையும் இது பொது, இந்த லட்சணியானது எல்லா இடத்துலயும் பொது. என்ன? ஓஹாத்யாகி அப்படிங்கிற தாத்துல இருந்து ஜஹத் அப்படின்னு வருது. ஜஹத்னா விட்ட லட்சணை, அஜகத்னா விடாத லட்சணி. ஜஹத் அஜகத்னா விட்டும் விடாத லட்சணி. லக்கணை அப்படிமா விட்ட லக்கணை, அதாவது ஜத் லட்சணா. ஜத் லட்சணாக்கு உதாரணம் பார்ப்போம். கங்காயாம் கோஷகா அப்படின்னு இருக்கு. கங்கையில குடில் இருக்கு. உங்களோட குடில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீடு எங்க இருக்கு? கங்கையில இருக்கு. கங்கையில இருக்குன்னா கங்கை நாடு உள்ளியா இருக்கு இல்ல, கங்கையோட கரையில இருக்குன்னு அர்த்தம். அப்போ கங்கையில் அப்படிங்கிறத விட்டுட்டு கரையில் அப்படிங்கிறத குடிக்கிறது, இது விட்ட லட்சணி. விடாத லட்சணி ரெண்டாவது, மஞ்ச துணி போட்டவன். இப்போ ஸ்பீதாம்பரி ஆணைய அப்படின்னு சொல்லி சொல்றோம். வெள்ளை மஞ்ச துணியில இருக்கிறவன கொண்டு வா அப்படின்ட்டு, மஞ்ச துணியை கொண்டு வா அப்படின்ட்டு. மஞ்ச துணியை மாத்திரமா கொண்டு வருவோம். லம்பக்கரணோ ஆணைய, பெரிய காது உள்ளவன கொண்டு வா, பெரிய காது மாத்திரமா கொண்டு வருவோம், காது உள்ளவனையும் கொண்டு வருவோம். அந்த மாதிரி விடாத லட்சணி. இல்லாட்டி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த விடாத லட்சணி வந்து ஒரு நியாயம் கூட. காக்கியோ ததி ரக்ஷத்யாம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது ஒருத்தன் வந்து தயிர் வச்சிருக்கான் வெளியில, காக்கா சாப்பிடாம இருக்கிறதுக்கு பாத்துக்கோ, காக்கா சாப்பிடாம இருந்து பாத்துக்கோ, வடாம வச்சிருக்கணும்னு சொல்லுவான். காக்கா சாப்பிடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வடம் எல்லாம் காலி ஆயிருக்கும். என்னடா அப்படின்னா, பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வந்தாங்க, ரெண்டு பூனை வந்தது, சாப்பிட்டு போயிடுது. காக்கா ஒன்னு கூட சாப்பிடல. நீங்க சொன்னதை நான் கரெக்டா பாத்தேன், காக்கா சாப்பிடல, ஆனா இவங்க தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது விடாத லட்சணி. என்னது சொல்ற அந்த இது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட பண்றானே, கார் இடிக்கிறதா பாரு அப்படின்னா, இடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இடிச்சு விடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றது. இடிக்கிற இடிக்கிறதுக்கா பார்க்க சொல்றோம், இடிக்காம இருக்கிறதுக்கு பார்க்க சொல்றோம். அதே மாதிரி இது உபலட்சணம். எது காக்கா அப்படிங்கிறது ஒரு உபலட்சணம். எதுக்கு? மற்ற மிருகங்களுக்கும் இந்த பொருள், எந்த பொருளை காப்பாத்தணும்னு சொல்லுமோ அந்த பொருள் காப்பாற்றப்படுறதுக்கு உபலட்சணம் காக்காங்கிறது. புலி, சிங்கம், நாய், பூனை எல்லாத்துக்கிட்டும் காப்பாற்றணும் நீ அதை. அதுதான் அந்த தாற்பயம். இது விடாத லட்சணை. காக்காவையும் பிடிச்சுண்டு மற்ற மிருகங்களையும் மற்ற விஷயங்களையும் அந்த அந்த பொருளுக்கு அபாயம் விளைவிக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் பிடிச்சுண்டு இருக்கிறதுக்கு விடாத லட்சணை. மூணாவது லட்சணை விட்டும் விடாத லட்சணை. விடவும் விட மாட்டோம், முழுசாகவும் விட்டும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, சோயம் தேவதத்த அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவன் இந்த தேவதத்தன், அவன் சொன்னதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவன், இன்னும் மீசியே சரியா முளைக்காதவன். இவன் சொல்றது இப்போ மீச தாடியெல்லாம் அழகா அவன் முளைச்சவன், அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடைய ட்ரெஸ், நடை, உடை, பாவனை எல்லாம் அந்த காலத்துல வேற மாதிரி இருக்கும், இப்ப கொஞ்சம் மாறி இருக்கும். எல்லாத்தையும் நாம ரிமூவ் பண்ணிட்டு நாம என்ன பண்றோம், அந்த தேவதத்தனை புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவதத்தனை புரிஞ்சுக்கிறோம். ஓ அவன் தான் நீயா, ரைட் 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 அப்படின்போம். அந்த சோயம் தேவதத்தன் இதேதான். இந்த விட்டும் விடாத லட்சணியா தத்துவமசின்னு யூஸ் பண்றோம். தத்துவம் அசி அப்படிங்கிறதுல இந்த ஜெகத் அஜ லட்சணம் சொல்றது விட்டும் விடாத லட்சியம் தான் உபயோகப்படுறது. எப்படி? தத்து அப்படிங்கிறதுல ஈஸ்வரன் எடுத்துக்கிறோம், தொம் அப்படிங்கிறது ஜீவன் எடுத்துக்கிறோம், அசினால அசி பொருள்னால ரெண்டுத்தையும் சமானமாக்குறோம். ஈஸ்வரன் ஜீவனும் ஒன்னு ஆயிடுறது, அது எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்போம். அதுக்கு விட்டும் விடாத லட்சியம் நாம் படிக்கிறோம் அப்படின்ட்டு. எப்படி? அதாவது ஜீவன் அப்படி ஈஸ்வரன் சொல்லி சொன்ன, தத்துன்னு சொல்லப்பட்ட ஈஸ்வரன் சொல்லி சொன்ன மாயாவ சின்ன சைத்தன்யம், அவச்சின்னமான வரையறையான எல்லாத்தையும் விட்டுட்டு சைத்தன்யத்தை விடாம இங்கேயும் அவித்யாவ சின்ன சைத்தன்யம் சொல்லப்பட்ட ஜீவன்ல அவித்யாவ சின்னம் சொல்லப்பட்ட வரையறையை விட்டுட்டு சைத்தன்யத்தை விடாம விட்டும் விடாமல் ஒரு பாதையை விட்டுட்டு ஒரு பாதையை விடாம ரெண்டு சைத்தன்யமும் சமானம்னு சொல்றதுதான் இங்க தாத்பரிய தத்துவமசியில. அந்த மாதிரி இங்கேயும் சரி. அடுத்தது இன்னும் சப்த பிரமாணமே முடியல. சப்த பிரமாணத்திலேயே இன்னும் விசாரம் இருக்கு. என்ன இந்த சப்தமானது புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, இந்த சப்தமானது புரிஞ்சுக்கிறதுக்கு மூணு ஹேத்து இருக்கு, மூணு காரணம் இருக்கு. என்னது? ஆகாங்ஷா, யோகியதா, சந்நிதிஷ்ட, வாக்கியார்த்த ஞானி, ஹேத்து. வாக்கியத்தை நீங்க பிரயோகம் பண்ணிட்டீங்க, அந்த வாக்கியம் பிரயோகம் பண்ணப்பட்ட வாக்கியமானது நமக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு மூணு விஷயம் முக்கியம். ஒன்னு ஆகாங்ஷா, இன்னொன்னு யோகியதா, மூணாவது சந்நிதி. ஆகாங்ஷா அப்படின்னு சொல்லி சொன்னா எதிர்பார்ப்பு, யோகியதான்னா தகுதி, சந்நிதினா அடுத்தடுத்து இருப்பது, இருத்தல், அருகில் இருத்தல், சந்நிதினா அருகில் இருத்தல். இப்போ இந்த ஆகாங்ஷா, யோகியதா, சந்நிதி இந்த மூணுமே குவாலிஃபிகேஷன். ஒரு வாக்கியமானது பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மூணுமே குவாலிஃபிகேஷன், இந்த மூணுமே இருக்கணும். இந்த மூன்று காரணம் மூலியமா தான் நம்ம வந்து ஒரு பொருளுடைய ஞானத்தை அடையிறோம். எப்படின்னு சொல்லி சொன்னா, ஆகாங்ஷானா என்னன்னு பார்த்துக்கோங்க. பதசிய பதாந்தர வெதிரேக பிரயுக்த அன்பய அனுப அனு அனுபாவகத்துவம். பதசிய பத அந்தர வெதிரேக பிரயுக்த அன்பய அனனுபாவகத்துவம். அதாவது ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் இருக்கும் பொழுது அந்த சொல்லோட இன்னொரு சொல்லோட சம்பந்தப்படுத்தி நாம வந்து ஒரு விஷயத்த ஏன், என்ன, எப்படி அப்படிங்கிற இந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் பொருள் தகுதியா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு ஆகாங்ஷா. அர்த்த பாபாதோ யோகியதா. யோகியதா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, தடை இல்லாம பொருளை உணர்த்தக்கூடியதா இருக்கும், இது யோகியதா. சந்நிதினா என்ன, பதானாம் அவிலம்பேன உச்சாரணம் சந்நிதி. ஒரு சொல்ல நாம வந்து சொல்லும் பொழுது பிரிச்சு பிரிச்சு சொல்லக்கூடாது. இது சந்நிதியில ஒரு முக்கியமான விஷயம். பிரிச்சு சொன்னா அந்த சந்நிதியில வந்து தடைப்படும். ஆனா சில பேர் என்ன, ராகத்துக்கோசரம் சொல்ல பிரிச்சுடுவாங்க. ராமகிருஷ்ண மடத்துல பாடும்போது பாடுவாங்க சில இடத்துல இந்த மாதிரி உடச்சு 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 கண்டன அப்படிங்கறத க இண்டன அப்படின்னு. இப்போ விளம்பம் இருக்குங்க, சந்நிதி போயிடுறது. அதனால பாட்டு கேட்கறதுக்கு அழகா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா என்ன சொன்னாங்க, கண்டன அப்படிங்கறத க கண்டனா தனியா சொல்லும் போது அதோட பொருள் மாறி போயிடும், பொருள் நமக்கு புரியாம போயிடுறது, அதுதான் சந்நிதி. ததாச்ச ஆகாங்காதி ரஹிதம் வாக்கியம் அப்பிரமாணம். அப்ப அதனால என்ன ஆறுது, ஆகாங்கா யோகியதா சந்நிதின்னு சொல்லப்பட்ட இந்த மூணுமே இல்லாம இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த வாக்கியமானது பிரமாண வாக்கியமா இருக்க முடியாது. பிரமாண வாக்கியத்தினால்தான் பிரமாவானது உதயமாகும், அறிவானது உதயமாகும். சப்தத்தினால அறிவு நமக்கு அடையணும்னு சொல்லி சொன்னா பிரமாண வாக்கியம் தான் அவசியம். பிரமாணமற்ற வாக்கியத்தினால நமக்கு ஞானமானது, சரியான ஞானமானது உண்டாகாது. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இது பானின்னு ஒரு பானை எடுத்து காமிச்சா பிரமாண வாக்கியம் அது. இது பானின்னு பானையை சுட்டி காமிக்கும் போது பிரமாண வாக்கியம், அந்த பிரமாண வாக்கியத்தினால பானைங்கிற ஞானம் உண்டாருது. அதுக்கப்புறம் எங்க பானையை பார்த்தாலும் அது பானை அப்படிங்கிற அறிவு அதனால நமக்கு உண்டாருது. ஆனா அந்த இடத்துல நத்யாஸ்தீரே ஹன்சலானி சந்தின்னு பிரசித்த உதாரணம் இது. நதிக்கரையில அஞ்சு பழம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான், அஞ்சு பழம் போய் பார்த்தனா ஒன்னும் இருக்காது, அது அப்பிரமாண வாக்கியம், பொய் அது. பொய்யினால நமக்கு அறிவு உண்டாக்காது. அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். யதா, எப்படி இந்த பிரமாணமும் அப்பிரமாணமும் அப்படிங்கிறத காமிக்கிற, யதா கௌர அஸ்வஹ புருஷோ அஸ்தி இதி ந பிரமாணம் ஆகாங்க்ஷா விரஹாத். பிரமாணம் இல்லாத வாக்கியத்தை இந்த மூணுமே இருந்தா பிரமாணம்னு சொல்லியாச்சு. அந்த பிரமாணமான வாக்கியம் ஏற்கனவே உதாரணம் கொடுத்தாச்சு, என்னது, சுக்லேன தண்டேன காமானைய அப்படின்ட்டு. காமானைய சுக்லேன தண்டேன ஃபர்ஸ்ட் கொடுத்த உதாரணமானது பிரமாண வாக்கியம். ஒன்னுத்துக்கு இன்னொன்று எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யறது ஆகாங்க்ஷா இருக்காங்க, ஒன்னுத்துக்கு இன்னத்தோட உதவி இருக்கு, யோக்கியதா இருக்கு, ஒரு ஒரு சொல்லுக்கு தனி பொருள் இருக்கு. ஒன்னு இன்னொன்னு உச்சாரணம் பண்ணும்போது முழுசா உச்சாரணம் பண்ணப்பட்டதா இருக்கு. அதனால இங்க மூணு குவாலிபிகேஷனும் தகுதியானதுனால நமக்கு ஞானமானது உண்டாருது. இப்போ இங்க என்ன சொல்றாங்க, கௌ புருஷோ ஹஸ்தி, மாடு மனுஷன் யானை. மாடு மனுஷன் யானைன்னு சொன்னா என்ன பிரயோஜனம், மாடு என்ன மாடு, புருஷன் என்னத்துக்கு புருஷன் சொல்ற, ஏன் என்ன எப்படி அப்படின்ற அந்த கேள்விக்கு அங்க பதில் கிடைக்காது. அதனால இது பிரமாணம் இல்லை, ஆகாங்க்ஷா இல்லாததுனால. ரெண்டாவது வன்னினா சிஞ்சேதி ந பிரமாணம் யோகியதா விரகாது. வன்னினா சிஞ்சேத, இது வேதத்துல வர்ற வாக்கியம், நெருப்பை கொண்டு தெளியுங்கள்னு சொல்லியிருக்கு. நெருப்பை தெளிக்க முடியாது, நீரை தெளிக்கலாம், நெருப்பை தெளிக்க முடியாது. அதனால யோகியதா அங்க இல்ல, அந்த தெளிக்கக்கூடிய தன்மை அங்க இல்லைங்கிறதுனால அது பிரமாணம் இல்லை. மூணாவது பிரகரே பிரகரே அசஹ உச்சாரிதானி காமானி இத்தியாதி பதானி ந பிரமாணம் சந்நிதி அபாவா, சந்நித்திய அபாவம், சந்நித்திய அபாவா. அதாவது யோசிச்சு யோசிச்சு சொல்றது, இந்த காமானி அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு சொல்றது அப்படி சொன்னா அதுலயும் பிரயோஜனம் இல்லை. கா ஆ நய ஒரு அர்த்தமும் புரியாது. என்ன சொன்ன சுக்குமி லகுதி புளிங்கிடியே அப்படிம்பாங்க. அப்போ பிரிச்சு பிரிச்சு தப்பு தப்பா சொன்னோம்னாலோ இல்ல காம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் கழிச்சு ஆணையன்னு சொல்லி சொல்றது, அந்த மாதிரி நான் மூணுன்னு சொல்ற வரைக்கும் நீ மூணுன்னு சொல்றதுக்குள்ள இந்த பழத்தை சாப்பிட முடியாதுன்னு சொல்லி சொல்லுவான். இல்ல நீ இந்த பழத்தை எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி சொன்னா நீ வந்து இத்தனை சொல்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவான். சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்லுவான் மூணு அப்படின்னா, இல்ல நான் மூணுன்னு சொல்ற வரைக்கும் நீ ஒன்னும் பண்ணக்கூடாது அப்படிமா, இல்லாட்டி சரி மூணு சொல்ற வரைக்கும் தானே அவ்வளவுதானே சரி ரைட்டு மூணு சொல்லும் போது நான் உன் பைசா கொடுத்துட்றேன், இந்த மாதிரி ஏதாவது காரணம் கொடுப்பான். ஒன்னு ரெண்டு அப்படின்னுவான், அதுக்கப்புறம் போயிடுவான். என்னடானா மூணு அப்புறம் சொல்றேன், எப்போ தானே சொல்லுவேன், மூணு சொல்ற வரைக்கும் நீ ஒன்றும் பண்ணக்கூடாது அந்த மாதிரிமா. இப்போ அந்த மாதிரி இங்க மூணு நாளானிக்கு சொல்லுவான், மூணு வருஷம் கழிச்சு சொல்லுவான், பிரயோஜனம் இல்லை. அந்த ஞானமானது இங்க உண்டாகாது, அந்த சொல்லுனால என்ன ஞானம் உண்டாக வேண்டியதோ அந்த ஞானம் உண்டாகாது. அதனால ஆகாங்க்ஷா யோகிதா சந்நிதி இந்த மூணுமே வாக்கியார்த்த ஞானத்துக்கு ஒரு ஒரு வாக்கியத்தோட பொருளானது நமக்கு புரியணும்னு சொல்லி சொன்னா காரணமாறுது. வாக்கியம் துவிதம் வைதிகம் லௌகிகம் ச. இந்த வாக்கியமானது எத்தனை வகை அப்படின்னு கேட்டா வாக்கியமானது ரெண்டு வகைப்படுறது, ஒன்னு வைதிகம் வேதத்துல சொல்லப்பட்டது, இன்னொன்னு லௌகிகம் லோகத்துல உபயோகம் பண்றது. எது பிரமாணம் எது பிரமாணம் இல்லை அப்படின்றத பார்க்கணும். இதுல வேதத்துல எது பிரமாணம், எந்த வாக்கியங்கள்லாம் பிரமாணமா நான் ஏத்துக்கிறது, ஏன்னா வேதத்திலையும் கூட வன்னினா சிஞ்சேத்துன்ற வாக்கியம் எல்லாம் இருக்கே, நீங்க தானே இப்ப சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வைதிகம் ஈஸ்வர உத்தத்வாத் சர்வம் இவ பிரமாணம். வைதிகமான வாக்கியமானது ஈஸ்வரனால சொல்லப்பட்டதுனால எல்லாமே பிரமாணம் தான். வன்னினா சிஞ்சேத்து அதுக்கு பொருளை புரிஞ்சுக்கணும், நீ அதுக்கு பொருளை மாத்தி புரிஞ்சுக்கணும். எப்படி அந்த இடத்துல அந்த 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 இட இதுல வருதோ, அந்த பேராகிராஃப்ல வருதோ, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வன்னினா சிஞ்சேத்துக்கு பொருளை மாத்தி புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் தர்மசாஸ்திரம் இருக்கு. அதனால எல்லாமே பிரமாணம், வேதமானது பிரமாணம். அதனால்தான் இதை நம்ம வந்து வைதிக தரிசனத்துல ஏற்றுன்னு இருக்கோம். இவனும் வேதத்தை ஒத்துக்கிறான், என்ன ஈஸ்வரன் சொன்னதா இருக்கான் ஒத்துக்கிறான், அதனால இது பிரமாணம். சரி, லௌகிக்கத்துல எது பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, லோக் அப்ப லௌகிக்கமே எல்லாமே பிரமாணமான இல்ல, ஏன்னா நிறைய பேர் பொய் சொல்றதை நம்ம பாக்குறோம், அதனால அது பிரமாணம் இல்ல. அதனால என்ன சொல்றாங்க, லௌகிக்கம் தூ ஆப்தோக்தம் பிரமாணம் அந்நித பிரமாணம். வேதத்துல ஆப்தரா இருந்துட்டு எந்த விஷயத்தை எப்படி பார்த்தாரோ அதை அப்படியே சொல்றவர், இல்ல சாஸ்திரத்தை ஒழுங்கா படிச்சுட்டு அதை முறைப்படி கடைபிடிக்கிறவர், அவருடைய வாக்கியம் தான் பிரமாணம். ஏன்னா அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிறதுனால அவருடைய வார்த்தை பிரமாணம் ஆகுது. மற்றதெல்லாம் அப்பிரமாணம், பிரமாண கோட்டிலிருந்து தள்ளப்பட்டதாயிருது. வாக்கியார்த்த ஜானம் சப்த ஜானம் தற்காரணம் சப்த. இந்த வாக்கியத்தோட பொருள் வந்து என்ன ஆறுது, சப்த ஜானம் ஆறுது. அந்த சப்த ஜானத்துக்கு காரணம் என்ன, சப்தம். சப்தம்ங்கிற கருவியை வச்சுட்டு சப்த ஜானம்ங்கிற நம்ம சப்த ஜானத்தை அடையிறோம். ஏன்னா அனுமித்தி உபமித்தி அப்படிங்கிற மாதிரி இங்க சப்தம்ங்கிற ஞானத்துக்கு வேற எதுவும் பேரும் இல்ல, சப்த ஜானம் தான். அதனால அந்த சப்த ஜானத்துக்கு கருவி என்னது, சப்தம். இது சப்த பரிச்சேத, சப்த பிரமாணம் முடிஞ்சு போயிருக்கிறது. அடுத்தது நாம எங்கேந்து ஆரம்பிச்சோமோ, யதார்த்தம் அயதார்த்தம் ச அப்படின்னு ஆரம்பிச்சோம். யதார்த்தத்தை பேசும்போது திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு யதார்த்தத்துக்குள்ள ஓடி போயிட்டோம். இப்போ அடுத்தது அயதார்த்தம் பாக்கி இருக்கு, அந்த அயதார்த்தத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். என்ன அயதார்த்த அனுபவஸ்திரிதா, அயதார்த்தமும் மூணு வகைப்படுறது. முன்னாடி சொன்ன அயதார்த்தத்தை இங்க நம்ம விசாரம் பண்ணலையேன்னா, அயதார்த்த ஞானமானது எல்லாமே தப்பு ஜானம் தானே அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா உண்மையான அயதார்த்த ஜானம் தப்பு ஜானமா எப்படி ஆறுது, சரியான அறிவு இல்லாம தவறான அறிவா எப்படி ஆறுது அப்படின்னு சொல்லி சொன்னா, மூணு வகை காரணம் இருக்கு. மூணு வகையான தவறான அறிவு உண்டாகிறது என்னென்ன அப்படின்னா, சம்சய விபரீய தர்க்கிதாது, சம்சயம் விபரீயம் தர்க்கம் அப்படிங்கிற மூணு வகையான தப்பு ஜானம் உண்டாருது. ஏகஸ்மின் தர்மினி விருத்த நானா தர்ம வைசிஷ்டி அவகாகி ஜானம் சம்சய யதா தானுர்வா புருஷவா இப்படி. அப்போ ஒரு இடத்துல சம்சயம்னு சொல்லி சொன்னா என்ன, சந்தேகம். சந்தேகம்னு சொல்லி சொன்னா என்ன, அதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, ஏகஸ்மின் தர்மினி ஒரு தர்மியில, தர்மினா தர்மம் உடையது, தர்மம் உடைய ஒரு விஷயத்துல விருத்த நானா விரோதமான பல வகைப்பட்டதான தர்ம வைசிஷ்டி அவகாகி ஞானம், தர்மம் உடையதாக நாம அறியற அறிவுக்கு பேரு சம்சயம். தர்மி பொருள் ஒண்ணுதான், அதுல பல வகையான தர்மத்தை பார்த்து நாம வேறு வேறு ஞானமா அடையிறோம். எப்படின்னா சாணுருவா புருஷோவா, தூரத்த ஒரு பொருளை பாக்குறோம், நீள கம்பு மாதிரி இருக்கு, இது தூண் தான் அப்படிங்கிறான். எப்படா தூண் அப்படின்னா, ஒரு கொடி படர்ந்து இருக்கே அப்படிமா, இல்ல அது மனுஷன் அப்படிங்கிறான். என்னது கொடி படர்ந்து இருக்கிறது, அது வந்து இவன் புது ஸ்டைல் டிசைன் சட்டை, அந்த சட்டையை தான் போட்டு இருக்கான் அப்படிமா. இன்னொருத்தன் இல்ல இல்ல அது மரம், மரத்துல கொடி படர்ந்து இருக்கு அப்படிமா. அப்போ பல வகையான அவன் நகர்றான் அப்படிமா, அதனால அது மனுஷன், இல்ல காத்தடிக்கிறதுனால ஆடுறது அதனால அது மரம், இல்ல இல்ல ஆடவே இல்ல அசங்காம நிக்கிறது அதனால தூணு. ஒரு பொருள் தான், அந்த பொருள்ல பல வகையான அறிவு நமக்கு உண்டாருது, இதுதான் சந்தேகம் அப்படிங்கிற சம்சயம், முதல் வகையான தவறான அறிவு. சந்தேகத்தினாலே நமக்கு அறிவு சரியா வர்றது இல்லை. சரி, அதனாலதான் சம்சயாத்மா வினஷதி அப்படிங்கிற பகவான் பகத்கிட்டேல, தவறான அறிவு இல்லாம அழிஞ்சு போயிடுவான். சம்சயமான ஞானம் தான் விபரீய ஞானம், அது விபரீத ஞானம், தவறான அறிவு அது, அதனால அது அழிவுக்கு தான் காரணமாகுது. அடுத்து மித்யா ஜானம் விபர்ஜய யதாசக்தோ இனம் ரஜதம் இது, மித்யா ஜானம் தவறான அறிவுக்கு தான் விபர்ஜயம்னு பேரு. மித்யா ஜானம்னா திருப்பி அயத்தாச ஜானம் தான், தவறான அறிவு. அப்படி தவறான அறிவுக்கு விபர்ஜயம்னு பேரு. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, சுக்தோ இதம் ரஜதம், சுக்தியில சிப்பி இருக்கு, அந்த சிப்பியில இது வெள்ளி அப்படிங்கிற புத்திக்கு பேரு மித்யா ஜானம். அடுத்தது மூணாவது, வியாபிய ஆரோபேன வியாபக ஆரோப தர்க்க. வியாபிய ஆரோபேன, வியாபியத்தை ஆரோபணம் பண்றதுனால வியாபகத்தை ஆரோபம் பண்றது தர்க்கம்னு சொல்லப்படுறது. யதா இது வன்னிர் நசியாது தர்கி தூமோபி நசியாது கி, எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு உதாரணம் என்ன, வியாபியம், வியாபிய ஆரோபேன வியாபக ஆரோபம். என்ன சொன்னாரு, நெருப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா புகையும் இருக்காது அப்படிங்கிறது, இதுக்கு பேர் தர்க்கம். மூணு வகையான அயதார்த்த ஜானம் பார்த்தாச்சு. அயதார்த்த ஜானத்துக்கு அப்புறம் ஞானம், அப்புறம் ஸ்மிருதி, புத்தி ஞானம்னு சொல்லி சொன்னோம். சர்வ விவகார ஹேத்துர் புத்தி ஞானம்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் ஞானத்துக்கு அடுத்த குணம் ஸ்மிருதி. ஸ்மிருதி என்னது? ஸ்மிருதி பிரிவிதா யதார்த்த யதார்த்தர்ச்சேதி. ஸ்மிருதியும் ரெண்டு வகைப்படுறது, யதார்த்த ஸ்மிருதி அயதார்த்த ஸ்மிருதி. இது வரைக்கும் நமக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நினைவு கூறுறது சரி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். நினைவு கூறுறது கூட ரெண்டு வகைப்படுறது, ஒண்ணு சரியான நினைவு கூறுதல், சரியான ஞானம், இன்னொன்னு அயதார்த்தமான தவறான ஞானம். நினைவு கூறுறதுலையும் கூட எப்படி அப்படின்னு கேட்டா, சரியான அறிவு மூலியமா அடையப்பட்ட சம்ஸ்காரத்தினால உண்டாகிற ஸ்மிருதிக்கு சரியான ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி சொல்றோம், தவறான சம்ஸ்காரத்தினால் அடையப்பட்ட தவறான ஸ்மிருதிக்கு தவறான ஞானம்னு சொல்லி சொல்றோம். எப்படி? பிரமாஜன்ய யதார்த்தா அப்பிரமாஜன்ய அயதார்த்தா. சரியான பிரமாணத்தின் மூலியமா அடையப்பட்ட ஞானமானது யதார்த்த ஸ்மிருதி, தவறான ஞானத்தின் மூலியமா அடையப்பட்டது அயதார்த்த ஸ்மிருதி. அப்படி ரெண்டு வகையான ஸ்மிருதி உண்டாருது. மூணாவது அடுத்தது சர்வேஷாம் அனுகூல வேதனீயம் சுகம். அப்ப சுகம் துக்கம் அப்படிங்கிறது அடுத்தது ஸ்மிருதி. சுகம் துக்கம் ராகத்வேஷ அபினிவேஷ ராகத்வேஷ அப்படின்னு சொல்லி வரும். அப்போ சுகம்னா என்ன அப்படின்னா, சர்வேஷாம் எல்லாராலும் அனுகூல வேதனீயம், அனுகூலமாக ஏற்று அனுபவிக்கப்படும் விஷயத்துக்கு பேரு, எல்லாரும் விரும்பக்கூடியதான விஷயத்துக்கு பேரு சுகம். சரி, துக்கம் என்னது? எதிர்படம், பிரதிகூல வேதனீயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். திருப்பி என்ன புரிஞ்சுக்கணும்? சர்வேஷாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சர்வேஷாம் பிரதிகூல வேதனீயம் துக்கம், எல்லாராலும் விரும்பப்படாததான ஒரு விஷயத்துக்கு பேரு துக்கம், யாரும் விரும்ப மாட்டாங்க. இச்சா காம, காமம்னா என்ன? இச்சா, இச்சா காமம் எல்லாம் பரியாய வாட்சிகள், ஒரு பொருள் படும் பல சொற்கள். இது வந்து மாத்தி மாத்தி உபயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. காமம்னா என்ன? இச்சா. அந்த இச்சா தான் வந்து, அதாவது ஒரு ஆசை, ஆசைன்னு சொல்லி சொல்லிட்டா இந்த ஆசையும் கூட ரெண்டு வகைப்படுறது. ஒண்ணு வந்து ஃபலேச்சா, இன்னொன்னு வந்து சாதனேச்சா. ஃபலகாம சாதனா காம. எப்படி அப்படின்னா, ஒரு பலன் மேல ஆசை, அதுக்கு பேரு ஃபலேச்சா. அந்த பலனை அடையக்கூடிய சாதனையில ஆசை, அதுக்கு பேரு சாதனேச்சா. அதாவது ஸ்வர்க்கம்னு ஒரு பலன் இருக்கு, அந்த பலனை அடையிறதுக்கு யாகம்ங்கிற ஒரு சாதனையை நான் கடைபிடிக்கணும். சொர்க்கம்ங்கிற பலன் மேல எனக்கு ஆசை இருக்கு, அதனால என்ன ஆறுது, அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய முறையான சாதனையான யாகத்திலையும் எனக்கு ஆசை இருக்கு. அப்படி ஃபல இச்சா சாதனைச்சான், இச்சா ரெண்டு வகைப்படுறது. குரோதம் குரோதோ துவேஷ, துவேஷம் தான் சொல்லி சொன்ன குரோத, கோபம் தான், வெறுப்பு தான் துவேஷம்னு சொல்லி சொல்லப்படுறது. அப்புறம் கிருதி பிரயத்தன, கிருதி அதாவது துவேஷம்னு சொல்லி சொன்னா எனக்கு ஒரு வெறுப்பு உண்டாருது அப்படிங்கிற அந்த புத்தி தோன்றக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, அது அதுதான் துவேஷம். கிருத்தினா பிரயத்தனம், முயற்சி. இப்போ முயற்சி எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆசினால் தூண்டப்படக்கூடியது. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஞான இச்சா பிரவிற்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஃபர்ஸ்ட் அறிவு வரணும், யதார்த்தமான அறிவு வரணும். அந்த யதார்த்தமா யதார்த்தமா எப்படிப்பட்ட அறிவா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல இச்சா வரும் நமக்கு, ஆசை. அந்த ஆசை மூலியமா பிரவிற்த்தியானது உண்டாகும். யதார்த்தமா இருந்தாலும் சரி, யதார்த்தமா இருந்தாலும் சரி, ஞானம் இருக்கணும். ஏன்னா ஒரு மணியை பார்க்கறேன் நான், மரகத மணியோ இல்ல ரத்னமோ ஏதோ பாக்குறேன், ரத்னக்கல்ல பாக்குறேன், அந்த ரத்னக்கல்ல அடையணும்னு ஆசையோட நான் பிரவர்த்தி செய்யறேன். இச்சா எனக்கு அது, எனக்கு அது வேணும் அப்படின்னு ஆசை வருது, அதுக்கோசம் பிரவர்த்தி செய்யறேன். அப்போ ஞான இச்சா பிரவர்த்தி, இது பிரமாணமான நான் ஞான இச்சா பிரவர்த்தி ஆகிறது. ஆனா தூரத்துல ஒரு ஒளிய பாக்குறேன், அது ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரவர்த்தி பண்றேன். இப்போ ஞானம் அந்த ரத்னத்தை அடையறதுக்கு ஆசை பிரவர்த்தி உண்டாரு, ஆனா அயதார்த்த ஞானம் அது, அயதார்த்த ஞானத்துல இச்சா பிரவர்த்தி உண்டாகும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் உதாரணம் கொடுத்தேன். இப்போ இச்சா ஞானம் பிரவர்த்தி, இந்த பிரவர்த்தியும் கூட மூணு வகை ஆகும். என்னது? கிருத்தியும் கூட மூணு வகை, பிரவர்த்தி நிவர்த்தி ஜீவன யோனி அப்படின்னுட்டு. பிரவர்த்தி நிவர்த்தி ஜீவன யோனி, பிரவர்த்தி நிவர்த்தி ஜீவன யோனின்னு சொல்லி சொன்னா என்ன, தூண்டப்பட்டதான ஒரு செயலுக்கு பேரு பிரவிருத்தி. துவேஷத்தினால வெறுப்புனால தூண்டப்பட்டதான ஒரு செயலுக்கு பேரு நிவர்த்தி. செயலே மூணு வகை, பிரவிருத்தி நிவர்த்தி ஜீவன யோனி அப்படின்ட்டு. பிரவிருத்தின்னு சொல்லி சொன்னா ஆசினால் தூண்டப்பட்டது, நிவர்த்தின்னு சொல்லி சொன்னா கோபத்தினால் தூண்டப்பட்டது, ஜீவன யோனின்னு சொல்லி சொன்னா நம்ம பிராரத கர்மம், நம்ம எதை அடையணுமோ அதை அடையணும். அது நம்மளுடைய பிராரத கர்மம்னா நம்மளுடைய புண்ணிய பாபங்கள், நாம் அடைய வேண்டிய புண்ணிய பாபங்கள் அதுதான். அப்படி விகித கர்மஜன்யோ தர்ம, நிஷித்த கர்மஜன்யோ அதர்ம. தர்மா அதர்மம்னு அடுத்த விஷயத்த சொன்னோம். தர்மம்னா என்ன அதர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா, தர்மம்னா வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யறது தர்மம், வேதத்துல நிஷித்திக்கப்பட்ட நிந்திக்கப்பட்டதான கர்மத்தை செய்யறது அதர்மம். விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா வேதத்தினால நம்மை செய்வதற்கு தூண்டுதலான கர்மம்க்கு பேரு தர்மம். வேதம் நம்மளை செய்யாம இருக்கணும்னு தூண்டுறதுக்கான கர்மத்துக்கு பேரு அதர்மம். இதுதான் வித்தியாசம். தர்மத்தினால புண்ணியம் உண்டாகும், அதர்மத்தினால பாபம் உண்டாகும். அவன் இதத்தான் வந்து இந்த தர்ம அதர்மத்தினால உண்டாந்த புண்ணிய பாபம் தான் சொல்லுவான். இப்போ யாகாதிரேவ தர்ம அப்படின்பா பூர்வீவாம்சி. அதனாலதான் என்ன சொன்னோம், விகித கர்ம ஜன்யம் யாகாதி ரேவ தர்மா அப்படின்னு சொல்லி சொல்லாத, அந்த யாகம் மூலி முதலியதால் அடையப்படுவதான பலனுக்கு பேர் தான் தர்மம். யாகாதி ரேவ தர்மம்னு சொல்லாத, யாகம் எல்லாம் சாதனை, அந்த சாதனை மூலியமாக அடையப்படும் பலனுக்கு பேர் தான் தர்மம்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, அடுத்தது புத்தி புத்தியாதையோ அஷ்டௌ ஆத்ம மாத்திர விசேஷ குணாகா. இந்த புத்தி முதலிய எட்டு வந்து ஆத்மால மாத்திரம் இருக்கிற விசேஷமான குணங்கள். புத்தி இச்சா பிரயத்ன நித்திய அனித்யச்ச, புத்தி இச்சா பிரயத்னம், இது மூணுமே வந்து நித்தியமாகவும் இருக்கலாம் அனித்தியமாகவும் இருக்கலாம். எப்படி அப்படின்னா, நித்தியம் ஈஸ்வரஸ்ய அனித்யா ஜீவசிய, நித்தியமானது ஈஸ்வரன், ஈஸ்வரனுடைய புத்தி ஈஸ்வரனுடைய இச்சா ஈஸ்வரனுடைய பிரயத்தனம் மூணுமே நித்தியம். ஜீவனுடைய புத்தி ஜீவனுடைய இச்சா ஜீவனுடைய பிரயத்தனம் மூணுமே அனித்யம். ஈஸ்வர இச்சா நித்தியம்ங்கிறதுனாலதான் அவரு என்ன செவ்வரியும்னாலும் நடக்கிறது. ஈஸ்வரனுடைய பிரயத்தனம் நித்தியம்னாலதான் சிருஷ்டி நடந்துட்டு இருக்கு. ஈஸ்வரனுடைய புத்தி வந்து நித்தியம் அப்படிங்கறதுனாலதான் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சதா சர்வஜ்ஞரா இருக்கார். அவரு ஜீவனுக்கு அல்பஜன் சிக்கிஞ்சி சக்தி இதெல்லாம் இருக்கிறது காரணம் அவனுடைய சக்தி எல்லாம் அனித்யம் அப்படிங்கறதுனால சம்ஸ்காரத்து வித. அடுத்தது சம்ஸ்காரம், தர்மா தர்ம சம்ஸ்காராக அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி சம்ஸ்காரம் என்னது, சம்ஸ்காரம் மூணு வகை. என்னது, வேகோ பாவனா ஸ்திதிஸ்தாபகேதி, வேகம் பாவனா ஸ்திதிஸ்தாபகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையான சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்ங்கிறது என்னால என்ன பதிவு அப்படின்னு பொதுவா சொல்றோம். இங்க சம்ஸ்காரம்னா எல்லாத்துக்கும் இருக்கிற பதில் என்னது அப்படின்னு சொல்லி, வேகம்ங்கிறது என்னன்னு பார்ப்போம். வேகம்னா என்ன, வேக பிருத்திவியாதி சதுஷ்டய மனோ மாத்திர விருத்தி. பிருத்திவியாதி சதுஷ்டயத்துல பிருத்திவி வேகம்ன்றது பிருத்திவி முதலிய நாளத்துலயும் இருக்கு. அப்படிப்பட்ட விருத்திக்கு பேர் வேகம். அதாவது ஒரு பொருள் விழறது, மேல தூக்கி போடுறீங்க, மேல நிக்கிறது, நின்றுட்ட உடனே அடுத்த ஸ்டேஜ்க்கு விழறது. அந்த ஜீரோல இருந்து ஒன்னுக்கு வர்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு பேர் என்ன சொன்னோம்னா குருத்வம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த ஜீரோ ஸ்டேட்ல நின்றுட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு வர்றது குருத்வம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கப்புறம் கீழே விழுறது தானா விழுந்துரும் அந்த வெயிட்லயே வந்து சொல்லி சொன்னேன் அங்க. இப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வேகம் தான் த்விதீய பதனத்துக்கு த்விதீய சந்தனத்துக்கு எல்லாம் காரணம் என்ன, வேகம். அதாவது இரண்டாம் நிலையிலேருந்து விழறதுக்கு இரண்டாம் நிலையிலேருந்து ஒழுகிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் வேகம். ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு தான் அந்த ப்ரெஷர் தேவை, ரெண்டாவது மூமெண்ட்லேருந்து அது அதனுடைய ப்ரெஷர் தள்ளி 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 கொண்டு போயிட்டு இருக்கும், அதுதான் வேகம். அனுபவ ஜன்யா ஸ்மிருதி ஹேத்ரு பாவனா ஆத்ம மாத்திர புத்தி. அனுபவத்தினால ஒரு விஷயத்த நாம அனுபவம் பண்றோம், அந்த அனுபவத்தினால உண்டார அந்த சம்ஸ்காரத்துக்கு பேர் பாவனா. மூணாவது, அந்யதா கிருத்தஸ்ய புனஸ்தத் அவஸ்தா ஆபாதக ஸ்திதிஸ்தாபக கடாதி பிருத்வி விருத்தி. ஒரு பொருளை வேற மாதிரி மாத்திருக்கோம், அதனுடைய இயல்பை மாத்திருக்கோம், திருப்பி அது பழைய நிலைமைக்கு வந்துடுறது, அதுக்கு பேரு ஸ்திதிஸ்தாபகம். அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, ரப்பர் பேண்டை இழுக்கிறீங்க, இழுத்துட்டு விட்டா திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடுது. பிளேடா வளைக்கிறீங்க இல்ல தகரத்தை ஏதோ வளைக்கிறீங்க, வளைச்ச உடனே திருப்பியும் நிமிர்ந்துன்றது. அப்போ அந்த நிலைக்கு பேர் ஸ்திதிஸ்தாபகம். ஸ்திதிஸ்தாபகம்னா பழைய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துறது, பழைய நிலையிலேயே கொண்டு வந்த அந்த நிறுத்தத்துக்கு பேர் ஸ்திதிஸ்தாபகம். இது குணாகா அப்போ சம்ஸ்காராக இது சதுர்விம்சதி குணாகான்னு சொல்லி சொன்னோம். 24 குணம், அப்படி 24 குணமும் முடிஞ்சு போயிடுச்சு. திரவியம் பதார்த்தம், பதார்த்தத்துக்குள்ள திரவியம் போனோம், திரவியத்துக்கு அப்புறம் குணம் போனோம், இப்ப திருப்பியும் பழைய நிலைக்கு வந்துட்டோம். என்னது, அதுலயே கர்மம். அடுத்தது திரவியம் குண கர்ம அப்படின்ட்டு, திரவியம் பார்த்தோம், அடுத்தது குணம், அப்ப கர்மம். இப்போ கர்மம் என்ன அப்படின்னா சலனாத்மகம் தர்ம, சலனாத்மகம் செல்லுதலான விஷயத்துக்கு பேர் கர்மம். அங்கேயே இந்த கேள்வியெல்லாம் எழுப்பினோம், ஆக்குஞ்சனம் பிரசாரணம் முதலிய கர்மங்களை பார்த்தோங்க, அதேதான் இங்கேயும். ஊர்துவதேச சயோக ஹேத்து உட்சேபணம், அதோதேச சயோக ஹேத்து அபக்ஷேபணம், ஷரீர சன்னிகிருஷ்ட சயோக ஹேத்து ஆக்குஞ்சனம், ஷரீர விப்ரகிருஷ்ட சயோக ஹேத்து பிரசாரணம், அந்நர்வம் கவனம். கர்மம்னா என்னது, சலனாத்மகம் போறது. இந்த போறது எப்படிப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் உட்சேபணம், நம்மளுடைய மேல் நம்மளுடைய சரீரத்திலிருந்து மேல் நோக்கி போறது, ஊர்துவ தேசத்தை சையம் கிடையாது, கீழே நிலையை விட்டுட்டு அடுத்த மேல் நிலையை பிடிக்கிறது, கீழே அண்ட நிலையை விட்டுட்டு அடுத்த மேல் நிலையை பிடிக்கிறது, இதுக்கு பேரு ஊர்து தேச சயோகம். இந்த சயோகத்துக்கு பேர் உட்சேபணம் அப்படின்ட்டு. அடுத்து அபக்ஷேபணம், ஊர்து தேசத்தை விட்டுட்டு அதோ தேச சயோகம், அதுதான் சொல்றது அதோ தேச சயோக ஏது. மேல்நிலையை விட்டுட்டு மேலேருந்து அடுத்த நிலை, அதுல இருந்து அடுத்த நிலையை பிடிக்கிறதுக்கு பேரு அபக்ஷேபணம். ஆக்குஞ்சனம்னு சொல்லிச்சுன்னா சரீர சன்னிகிருஷ்ட சயோக, வெளியிலேருந்து நம்ம சரீரத்தை நோக்கி வர்றது, தூரத்துல இருந்து நம்ம நோக்கி வர்றதுக்கு பேரு ஆக்குஞ்சனம். பிரசாரணம்னு சொல்லி சொன்னா நம்ம சரீரத்திலேருந்து தூர போறது பிரசாரணம். தூரங்கிறதுக்கும் இல்ல நெருங்கி வர்றதுங்கிறது சொல்றதுக்கும் எது நிலையா இருக்கு, பிக்சட் பாயிண்டா இருக்குன்னா நம்மளுடைய சரீரம். அதனாலதான் சரீர சன்னிகிருஷ்ட சயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்போ சரீரத்திலிருந்து வெளியில போறது, சரீரத்திலேருந்து சரீரத்தை நோக்கி வர்றது அப்படின்னு ரெண்டு வகையான கர்மம். மத்த எல்லாம் ரைட்ல இருந்து லெப்ட்ல போறது, லெப்ட்ல இருந்து ரைட் டயகனலா போறது, இது இந்த ரைட் சைட்ல இருந்து லெப்ட், லெப்ட் சைட்ல இருந்து ரைட், இதெல்லாம் வந்து என்னது சரீரத்தை சம்பந்தப்பட்டதே இல்லை. இங்கேருந்து இப்படி போறது, இங்கேருந்து இப்படி போறது, லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறது, ரைட்ல இருந்து ஸ்ட்ரைட் லைன்ல போறது, இதெல்லாம் வந்து கவனம், அந்நிய சர்வம் கவனம் அப்படின்னு பொதுவா முடிச்சாச்சு. நித்தியம் அநேகானுகதம் சாமானியம், அப்போ கர்மத்துக்கு அப்புறம் சாமானியம் வருது, சாமானிய விசேஷமாய அபாவா அப்படின்னு சொல்லிட்டு சப்தபதார்த்தத்தை சொன்னோம். இப்ப சாமானியம்னா என்ன அப்படின்னா, நித்தியம் ஏக்கம் அநேகானுகதம், நித்தியமா இருக்கிறது ஏக்கமா இருக்கிறது பல விஷயத்துல இருக்கிறது, இது சாமானியமானது நித்தியம், ஒரு விஷய ஒன்னா இருக்கிறது ஆனா எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. எப்படி அப்படின்னா திரவிய குண கர்ம விருத்தி, இது எங்க இருக்கு அப்படின்னா திரவியம் குணம் கர்மம் இது மூணுத்திலயும் இருக்கு. தத்தீதம் பர அப்புறம் தேதாது, பரம் சத்தா அப்புறம் திரவியம் திரேதுவாரி அப்படி இது ரெண்டு வகைப்படுறது, பரசாமான்யம் அபரசாமான்யம். பரசாமான்யம்ங்கிற இருத்தல் மாத்திரம், ஒரு விஷயத்தோட இருத்தல் மாத்திரம் பரசாமான்யம். அபரசாமான்யம் திரவியத்துவம் முதலியதெல்லாம் அபரசாமான்யம். நித்திய திரவிய விருத்தையோ வியாவர்த்தகாக விசேஷாக, விசேஷம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, நித்திய திரவியத்துல எல்லா எந்த நித்திய திரவியம் எதை நித்திய திரவியம்னு சொல்லி சொல்றோமோ அந்த நித்திய திரவியத்துல, அந்த நித்திய திரவியத்தை ஒண்ணுல இருந்து மத்தொன்னு பிரிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது விசேஷம். சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.